அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து வழங்கும் தமிழோசை. மே மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவோர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இந்தியாவில் உள்நாட்டில் தயாரிக்கப்படும் போர் விமானத்தில் பெருமளவு குறைபாடுகள் இருப்பதாக கூறுகிறது தணிக்கை அறிக்கை. பிறகு தமிழகத்தில் அதிகம் லஞ்சம் வாங்குவதாக தாம் கருதும் 10 பொறியாளர்களின் பெயர்களை பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்கள் வெளியிட்டுள்ளது குறித்த செய்திகள்.
அவங்க பேர்ல வந்து துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க கூடாது, கிரிமினல் வழக்கில் அவங்க பேர்ல வந்து நடவடிக்கை எடுக்கணும். அது இல்லாம இன்னும் 23 பேர் எங்க கையில வச்சிருக்காங்க அறிவிக்கிறதுக்கு. இந்த 10 பேரும் வந்து உடனடியாக வந்து அவங்க வந்து நடவடிக்கை எடுத்தாங்க. அவங்களுக்கு
கண்ணி வெடி அகற்றும் பணிகள் தாமதப்படுவது குறித்து இலங்கையின் வடக்கே இருப்போர் வெளியிடுகின்ற அச்சம்.
பெரும்பாலான இடங்கள்ல இருக்குது வழிபொருட்கள், ஆனா அங்க வசிக்கங்களுக்கு பயமாயிருக்கு. ஏன்னா எல்லா இடமும் சுதந்திரமான உலாக முடியல. குறிப்பிட்ட பாகங்கள்ல நாங்க தெரிகிறோம்.
ரஷ்யா நடத்தி இருக்கின்ற பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பு குறித்த செய்திகளும் நிகழ்ச்சியின் இறுதியாக நேயர் நேரமும் இடம்பெறும். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழிசையின் செய்தி அறிக்கை வழங்குவோர் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
லைபேரியாவில் எபோலா நோய் முற்றாக ஒழிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. எபோலா நோய் தாக்கம் வெளிக்காட்டும் காலத்திலும் இருமடங்கு காலமாகிய 42 நாட்களாக எபோலா நோய் தாக்கம் எவருக்கும் புதிதாக ஏற்பட்டிருக்கவில்லை என உலக சுகாதார நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. லைபீரிய அதிபர் எலன் ஜோன்சன் தமது ஆழ்ந்த திருப்தியையும் நன்றியையும் வெளிப்படுத்தியுள்ளதுடன் அண்டை நாடுகளான சியாரா லியோன் மற்றும் கெனியிலும் எபோலா விரைவில் இல்லாதொழிக்கப்படும் என தமக்கு நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்துள்ளார். எபோலா நோய் தாக்கம் காரணமாக அதிகமானோர் லைபீரியாவில் தானிறந்தனர். நோய் தொடர்பாக தொடர்ந்து விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று அதிபர் வலியுறுத்தியுள்ளார்.
எகிப்தின் முன்னாள் அதிபர் ஹொஸ்னி முபாரக் மற்றும் அவரது 2 மகன்மார் மீது நடத்தப்பட்ட ஊழல் மோசடி வழக்கின் மேல் விசாரணையில் அவர்களுக்கு 3 ஆண்டுகால சிறை தண்டனை அளிக்கப்பட்டிருக்கிறது. தங்களின் சொந்த சொத்துக்களை அதிகரிப்பதற்காக மக்கள் பணத்தை துஷ்பிரயோகம் செய்திருப்பதாக கடந்த ஆண்டில் 3 பேர் மீதும் குற்றம் உறுதி செய்யப்பட்டது. எனினும் மேன்முறையீட்டில் அவர்களின் சிறை தண்டனை தள்ளுபடி செய்யப்பட்டு மேல் வழக்கு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. மற்ற எல்லா வழக்குகளிலிருந்தும் முபாரக் விடுதலை செய்யப்பட்டு விட்டார். தடுப்பு காவலில் இவர்கள் மூவரும் ஏற்கனவே காலத்தை செலவிட்டப்பட்டபடியால் சிறை தண்டனையை தொடர்ந்தும் அனுபவிக்கும் தேவை இருக்காது என்றே கருதப்படுகிறது.
பிரிட்டிஷ் பொது தேர்தலில் SNP என்ற ஸ்கொட்லாந்து தேசியவாத கட்சி பெற்ற மகத்தான வெற்றியை தொடர்ந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் ஸ்கொட்லாந்து விவகாரத்தில் வழமை போல் இனிமேல் செயல்பட முடியாது என்று அந்த கட்சியின் தலைவி நிக்கோலா ஸ்டார்ஜன் தெரிவித்துள்ளார். பிரிட்டனில் எந்தவொரு அரசியல் கட்சிக்கும் முன்னெப்போதும் கொடுத்திராத அளவு ஆணையை ஸ்கொட்லாந்து வாக்காளர்கள் SNPக்கு வழங்கியுள்ளதாகவும் நாடாளுமன்றத்திற்கு புதிதாக தெரிவாகியுள்ள கட்சி உறுப்பினர்களுடனான சந்திப்பின் போது அவர் கூறியுள்ளார். பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்திற்கான ஸ்கொட்லாந்தின் 59 தொகுதிகளில் 3 தவிர எல்லா தொகுதிகளிலும் SNP வெற்றி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இந்தோனேசியாவின் பப்புவா மாகாணத்தில் வெளிநாட்டு ஊடகவியலாளர்கள் சுதந்திரமாக நடமாட இருந்த தடையை அரசாங்கம் நீக்கியிருக்கிறது. நீண்டகாலமாக பிரிவினைவாத போராட்டம் நடந்து வரும் பப்புவா மாகாணத்துக்கு சென்ற அதிபர் ஜெக்கோ விடோடோ அரசியல் கைதிகள் 5 பேருக்கு விடுதலை அளித்த பின்னர் இந்த புதிய அறிவிப்பையும் வெளியிட்டார். அந்த பிராந்தியம் தொடர்பில் மத்திய அரசு கொண்டிருக்கின்ற கொள்கைகள் தொடர்பில் இந்த 2 நடவடிக்கைகளும் முக்கிய முன்னேற்றங்களாக பார்க்கப்படுகின்றன. பப்புவா தொடர்பிலான கடுமையான கொள்கைகளுக்காக இந்தோனேசியா மீது தொடர் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்திருக்கின்றன.
ஈராக்கில் உள்ள சிறைச்சாலையொன்றில் குறைந்தது 30 சிறை கைதிகளும் 10 சிறை காவலர்களும் கொல்லப்பட்டுள்ளனர். 50 அதிகமான சிறை கைதிகள் அங்கிருந்து தப்பித்துச் சென்றுள்ளனர். தலைநகர் பாக்தாத்திற்கு வடகிழக்கில் உள்ள அல் ஹாலி சிறைச்சாலையில் நடந்த இந்த சம்பவம் தொடர்பில் முரணான கருத்துக்கள் நிலவுகின்றன. சிறையில் கலவரம் ஏற்பட்டதாகவும் அப்போது சிறையில் ஆயுதங்களை கைப்பற்றும் என்றதாகவும் கைதிகள் ஆயுதங்களை கைப்பற்ற முயன்றதாகவும் சில கைதிகள் தப்பிச் சென்றதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர்.
கடந்த 10 ஆண்டுகளில் சர்வதேச கூட்டுறவு கொள்கை கண்டுகொள்ளப்படாமல் விடப்பட்டிருப்பதாக ரஷ்யாவின் அதிபர் விளாடிமிர் புட்டின் விமர்சித்திருக்கிறார். மோஸ்கோவில் நடந்த பெரும் ராணுவ அணிவகுப்பு நிகழ்வில் கலந்து கொண்ட அதிபர் 2ஆம் உலகப் போரின் போது தங்களின் கூட்டாளிகளாக இருந்த ஐரோப்பிய மற்றும் ஆசிய நாடுகளுக்கு தனது மரியாதையை செலுத்தினார். உலகின் ஸ்திரத்தன்மைக்கு பாதகம் ஏற்படுத்தும் விதத்தில் ஒரு முனை நோக்கிய உலகை உருவாக்குகின்ற முயற்சிகள் நடந்து வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். மேற்குலக நாடுகளின் தலைவர்கள் பலர் ரஷ்யாவின் அணிவகுப்பு நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள்.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். தமிழக பொதுப்பணித்துறையில் பராமரிப்பு பணிகளை ஒதுக்கீடு செய்ய அதிக அளவில் லஞ்சம் கேட்பதாக தாம் கருதும் 10 பொதுப்பணித்துறை பொறியாளர்களின் பெயர்களை பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்கள் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் வெளியிட்டிருக்கின்றனர். இதுகுறித்து நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
அவர்கள் மீதான புகார்கள் குறித்து தமிழக ஊழல் மற்றும் கண்காணிப்பு அலுவலகத்திலும் புகார் தெரிவித்துள்ளதாக அந்த சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். பொதுப்பணித்துறை ஒப்பந்தக்காரர்கள் சங்கத்தைச் சேர்ந்த குணமணியிடம் இது குறித்து கேட்டபோது,
அவங்க 10 பேர் பேர்லயும் ஊழல் புகார் கொடுத்துக்கிறோம், அவங்க பேர்ல வந்து துறை ரீதியா நடவடிக்கை எடுக்க கூடாது, கிரிமினல் வழக்கில் அவங்க பேர்ல வந்து நடவடிக்கை எடுக்கணும், அது இல்லாம இன்னும் 23 பேர் எங்க கையில வச்சிருக்காங்க அறிவிக்கிறதுக்கு, தவறு நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்க இந்த முதல்ல இந்த ஊழல் பட்டியல கூட வெளியிட்டிருக்கோம்
என்று தெரிவிக்கிறார் குணமணி. லஞ்சம் கேட்கும் மேலும் பல அதிகாரிகளை பற்றிய விவரங்கள் தங்களிடம் இருப்பதாக கூறும் நிலையில் அதனை வெளியிடாமல் தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும்படி வலியுறுத்துவது மிரட்டல் ஆகாதா என ஒப்பந்தக்காரர்கள் சங்கத்திடம் கேட்டபோது,
இது வந்து பிளாக்மெயில்ன்றதுக்காக இல்லை, முதல் 10 பொறியாளர்களை வெளியிடும் சொன்னா நாங்க வெளியிட்டாங்க, இது வந்து பிளாக்மெயில் எங்களுக்கு வந்து இந்த 10 பேர் ஏற்கனவே நாங்க வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுத்துருக்கோம், அதுக்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல, இது வந்து நாங்க வந்து மிரட்டுற மாதிரி கிடையாது, அது 10 பேர் நாங்க கொடுத்துருக்கோம், 10 பேர் நடவடிக்கை எடுத்துன்னா அது 20 பேர் நாங்க கொடுக்க போறோம், அதாவது இன்னைக்கு காலையில இருந்து எங்களுக்கு வந்து பேரம் பேசுறாங்க, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க அத்தனை நாங்க செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க மூலியமா வந்து தூது வருது எங்களுக்கு, நாங்க அதுக்கெல்லாம் வந்து நாங்க பயப்படல, நாங்க 10 பேர் நாங்க கொடுத்துருக்கோம், 10 பேர் மேலே நடவடிக்கை எடுங்க
என்கிறார் அந்த சங்கத்தின் தலைவர் குணமணி. இந்த ஒப்பந்தக்காரர்கள் பொதுமக்களின் நலனை மனதில் வைத்து உடனடியாக முழு பட்டியலை வெளியிட வேண்டும் என்கிறார் தமிழ்நாட்டில் ஊழலுக்கு எதிராக செயல்பட்டு வரும் 5வது தூணைச் சேர்ந்த விஜய் ஆனந்த்.
சட்டத்துல இருந்து யாராவது பாதிக்கப்பட்டவங்க புகார் கொடுத்தால்தான் நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படிங்கிற இதை வந்து ஒரு பகடக்காயா பயன்படுத்திக்கிட்டு இந்த பொதுப்பணித்துறை மட்டும் அனைத்து அரசு துறையிலையும் இருக்கிற ஊழியர்கள் யாரும் புகார் கொடுத்துட மாட்டாங்கிற தைரியத்துல வந்து சின்னதா ஆரம்பிச்சு ஒரு சின்ன எறும்பு மலையா இருந்து பெரிய ஒரு பூதாகரமான மலையா மாறிடுச்சு ஊழல் தமிழ்நாட்டுல. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், அதாவது பொதுநலன் கருதி அதிகாரிகளுடைய பெயர் பட்டியலை வெளியிட்டு விட்டு பிறகு அவர்களுடைய இதை கோரிக்கையை இது பண்றது நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. இதுக்கு அது பண்ணினீங்கன்னாதான் நாங்க இதை விடுவோம் அப்படிங்கறது பேரம் பேசுறது வந்து திருப்பி பொதுமக்களுக்காக ஊழலை ஒழிப்பதற்காக வெளியே வந்த மாதிரி தெரியல, அவங்களுடைய பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்காக வெளியே வர மாதிரி இருக்கு. இருந்தாலும் இந்த துணிச்சலை பாராட்ட வேண்டும். இது போன்ற பொதுமக்கள் விசில் ப்ளோவர்ஸ் அப்படின்னு உள்ள இருக்கிற நடக்கிறது அதுல சம்பந்தப்பட்டவங்களுக்கு தான் தெரியும், வெளியில இருக்கிற பொதுமக்களுக்கும் ஊடகங்களுக்கும் இவர்களை போல யாராவது வெளியே கசிய விட்டால்தான் அந்த தகவல் பரவும். அந்த விதத்துல பார்க்கும்போது பாராட்டத்தக்க முயற்சி.
தமிழகத்தில் அதிகம் லஞ்சம் வாங்கும் பொறியாளர் யார் என்ற கேள்வியுடன் ஒரு பதாகை சில நாட்களுக்கு முன்பாக பொதுப்பணித்துறை தலைமையகத்தில் வைக்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழ்நாடு பொதுப்பணித்துறை பொறியியல் ஒப்பந்தக்காரர்கள் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் வைத்த இந்த பதாகையை காவல்துறை உடனடியாக அகற்றியது. இந்த நிலையில் அதிகம் லஞ்சம் கேட்பவர்கள் என்று கூறி 10 பொறியாளர்களின் பெயர்களை இன்று ஒப்பந்தக்காரர்கள் சங்கத்தினர் வெளியிட்டுள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக இதுவரை பொறியாளர்கள் தரப்பிலோ அரசு தரப்பிலோ எந்த விளக்கமும் அளிக்கப்படவில்லை.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். இந்திய விமானப்படையில் சேர்க்கப்பட்டிருக்கின்ற உள்நாட்டு தயாரிப்பான தேஜஸ் போர் விமானம் விமானப்படையின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இல்லை என்றும், ராணுவத்திடம் மிக குறைந்த அளவே வெடிகுண்டுகள் கையிருப்பில் இருப்பதாகவும் தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரி சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மேலதிக விவரங்களுடன் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆராய்ச்சி செய்து உருவாக்கப்பட்ட தேஜாஸ் போர் விமானத்தில் 53 முக்கிய குறைபாடுகள் இருப்பதாகவும், இந்த விமானத்தின் திறன் தேவையை விட குறைவாக இருப்பதாகவும், எதிரி நாட்டுக்குள் சென்று தாக்குதல் நடத்துவது போன்ற பணிகளுக்கு இந்த விமானம் பயன்படுத்தப்பட்டால் அந்த தாக்குதல் நடவடிக்கையிலிருந்து தேஜாஸ் விமானம் தப்பி வருவது சிரமம் என்றும் தலைமை தணிக்கை அதிகாரி தெரிவித்திருக்கிறார். சோவியத் ரஷ்யாவிடமிருந்து வாங்கப்பட்ட MiG-21 ரக விமானங்களுக்கு மாற்றாக புதிய இலகு ரக விமானத்தை உள்நாட்டிலேயே தயாரிக்க வேண்டும் என்று எடுக்கப்பட்ட முடிவுக்கு ஏற்ப 1983 சுமார் 560 கோடி ரூபாய் செலவில் போர் விமானத்தை உருவாக்குகின்ற திட்டம் தொடங்கியது. அதற்கு மேல் பல ஆயிரம் கோடி ரூபாய் பணம் செலவழிக்கப்பட்டும் விமானத்தின் என்ஜின், ரேடார் போன்ற முக்கிய பாகங்களை உள்நாட்டில் தயாரிக்க முடியவில்லை. இந்த விமானத்தில் பொருத்தப்பட்டிருக்கின்ற ஏவுகணை தாக்குதல்கள் குறித்து எச்சரிக்கின்ற கருவி மற்றும் எதிரிகளின் ரேடார்களை செயலிழக்க செய்கின்ற ஜாமர்கள் போன்றவை மிக மோசமாக செயற்படுவதாக நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட தணிக்கை அறிக்கை கூறுகிறது. ஒரே ஒரு தேஜாஸ் விமானம் மட்டுமே இந்திய விமானப்படையிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விமானி மட்டுமே செல்லக்கூடிய விமானமாக அது இருக்கிறது. இரண்டு விமானிகள் செல்லக்கூடிய பயிற்சி விமானங்கள் இதுவரை உருவாக்கப்படாததையும் தணிக்கையாளர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். இரண்டு விமானிகள் செல்லும் விமானம் இல்லாதது வருங்காலத்தில் பயிற்சி நடவடிக்கைகளை பாதிக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்திய இராணுவத்தின் நிலை குறித்தும் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்திய இராணுவம் பயன்படுத்துகின்ற 170 வகையான வெடிகுண்டுகளில் 125 வகை வெடிகுண்டுகள் குறைந்தபட்ச அளவை விட குறைவாகவே கையிருப்பில் இருப்பதாக அந்த அறிக்கை கூறுகிறது. அதிலும் குறிப்பாக பீரங்கிகளுக்கான குண்டுகளுக்கு பெரும் தட்டுப்பாடு நிலவுவதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்குகின்ற ஆயுத தொழிற்சாலைகளால் இராணுவத்தின் தேவைக்கு ஈடுகொடுக்க முடியவில்லை என்றும் மிகவும் இன்றியமையாத குண்டுகளை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யவும் முயற்சி ஏதும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் தணிக்கையாளரின் அறிக்கை தெரிவித்திருக்கிறது.
சென்னையில் இளைஞர் ஒருவர் மரணமடைந்ததை தொடர்ந்து காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் மோதல் நடைபெற்றிருக்கிறது. இதுகுறித்து மீண்டும் முரளிதரன்.
சென்னை கே நகர் சாலிகிராமம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற 3 பேரை போக்குவரத்து ஆய்வாளர் ஒருவர் தடுத்து நிறுத்துவதற்காக தாக்கியதில் அந்த வாகனத்தில் சென்ற 3 பேரில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேலும் இருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். சென்னையில் உள்ள கே நகர் சாலிகிராமம் பகுதியில் இளைஞர்கள் 3 பேர் ஒரு இருசக்கர வாகனத்தில் வந்தனர். அப்படி செல்வது விதிமீறல் என்பதால் அவர்களை தடுத்து நிறுத்த போக்குவரத்து ஆய்வாளர் ஒருவர் முயன்றார். ஆனால் அந்த வாகனம் நிற்காமல் சென்றதால் ஆய்வாளர் அவர்களை தடியால் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் இருசக்கர வாகனம் நிலை தடுமாறி சாலையின் நடுவில் இருந்த தடுப்புச் சுவரில் மோதியது. இதில் அந்த தடுப்புச் சுவரில் இருந்த கம்பியால் கிழிக்கப்பட்டு செல்வம் என்ற இளைஞர் படுகாயமடைந்தார். ஆனால் உடனடியாக மருத்துவ உதவி ஏதும் செய்யப்படாத நிலையில் அந்த இளைஞர் சாலையிலேயே உயிரிழந்தார். மற்ற இருவரும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து அங்கிருந்த பொதுமக்கள் காவல்துறை வாகனங்களை அடித்து நொறுக்கினர். சம்பந்தப்பட்ட போக்குவரத்து ஆய்வாளரும் காவலரும் பொதுமக்களால் தாக்கப்பட்டனர். சாலை மறியலும் நடைபெற்றது. இதனால் சென்னையின் பிரதான பகுதியான வடபழனி விருகம்பாக்கம் பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. பிறகு காவல்துறையினர் விரைந்து வந்து காவலர்களை மீட்டுச் சென்றனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய காவல்துறையினர் தற்போது இடமாற்றம் செய்யப்பட்டு காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளனர்.
அடுத்த ஒரு இலங்கை குறிப்பு. கொடையாளி நாடுகள் தம்முடைய நிதி உதவிகளை குறைத்திருப்பதால் இலங்கையில் கண்ணி வெடிகளை அகற்றும் பணி மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து நமது ஊனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
கன்னிவெடி அகற்றும் பணிகளில் ஈடுபட்டுள்ள ஹலோ ட்ரஸ்ட் நிறுவனம் கடந்த வாரம் கிளிநொச்சி மாவட்டத்தில் மாத்திரம் 400 பேரை திடீரென பணி நீக்கம் செய்திருந்தது. இதனை எதிர்த்து பாதிக்கப்பட்டவர்கள் போராட்டத்தில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த பின்னணியில் கன்னிவெடி மற்றும் வெடிப்பொருட்கள் ஆய்வு மையத்தைச் சேர்ந்த ஆய்வாளர் வித்யா அபேகுணவர்தன் அவர்கள் நாட்டில் கன்னிவெடி அகற்றும் பணிகளில் உள்ள நிலைமைகள் குறித்து தகவல்களை தெரிவித்தார்.
නවත 15 කරවීමට තමයි බිම්බෝම්බ ඉවත් කිරීමට ජාත්‍යන්තර උදව් කළේ. වෙල්ෆෙයාර් කැම්සලින් මහජනතා ඉවත් කරාට පසුව තියෙන තත්ත්වයේ
යුද්ධ මුඩිවඩින්ද පොදු அகதி முகாம்களில் இருந்தவர்களை அவருடைய சொந்த இடங்களில் மீள்குடியேற்றுவதற்கான அவசர தேவை இருந்தது. இதன்போது சர்வதேச நாடுகள் கன்னிவெடி அகற்றுவதற்கு தேவையான உதவிகளையும் நிதி உதவியையும் வழங்கியிருந்தன. சில நாடுகள் தமது கன்னிவெடி அகற்றும் நிறுவனங்களை இலங்கைக்கு அனுப்பி கன்னிவெடி அகற்றும் பணிகளை துரிதப்படுத்தியிருந்தன. மீள்குடியேற்றம் குறைவடைந்ததை அடுத்து கன்னிவெடி அகற்றும் பணிகளுக்கான உதவிகளும் கன்னிவெடி அகற்றிய பிரதேசத்தின் பரப்பளவும் படிப்படியாக குறைந்து வந்திருக்கின்றன. 2011 53 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலும் 2012 22 சதுர கிலோமீட்டர் பரப்பிலும் 2013 8 சதுர கிலோமீட்டரிலும் கடந்த ஆண்டு 5 சதுர கிலோமீட்டரிலும் கன்னிவெடிகள் அகற்றப்பட்டிருக்கின்றன. வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் இன்னும் 74 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் கன்னிவெடிகள் அகற்றப்பட வேண்டியிருக்கின்றது. இதில் மக்கள் குடியிருக்கும் பிரதேசங்கள் குறைவாகவும் வயல்கள் மற்றும் கிராமங்களைச் சார்ந்த குடியிருப்பற்ற பிரதேசங்களுமே அதிகமாக இருக்கின்றன என்றார் கன்னிவெடி மற்றும் வெடிப்பொருட்கள் தொடர்பான ஆய்வாளர் வித்யா அபேகுணவர்தன அவர்கள். ஆயினும் கன்னிவெடிகள் அகற்றி மீள்குடியேற்றப்பட்டுள்ள பிரதேசங்களில் இன்னும் கன்னிவெடிகள் கண்டுபிடிக்கப்படுவதாகவும் இதனால் தாங்கள் அச்சத்துடனேயே வாழ நேர்ந்திருப்பதாகவும் மீள்குடியேறியுள்ள மக்கள் கூறுகின்றார்கள். அண்மையில் ஜால்குடா நாட்டில் இராணுவ அதுவியர் பாதுகாப்பு வலய பகுதியில் மக்கள் மீள்குடியேற அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற பிரதேசங்களில் இந்த நிலைமை காணப்படுகின்றது.
பகுதியில இப்ப நாங்கள் காணில துப்புரவாக்கி இருக்கிறோம். ஒரு சில இடங்கள்ல வெடிப்பொருட்கள் இருக்கு. அதாவது கட்டுமரம் கொண்டு போற அந்த வாசல் பெரிய அஞ்சு குண்டன் இருக்கு, அது அகற்றப்படையில. மற்றது நேற்று புதுசா ஒரு கிணறுங்களுக்கு சுத்தமாக்கி தந்ததை அந்த சுத்தமாக்கி கொண்டு போய் தேர் அழுற பகுதியில வேற வெடிப்பொருட்கள் இருக்கு. அப்ப அதுவேலையே நிப்பாட்டி போட்டுனேன். பெரும்பாலான இடங்கள்ல இருக்குது வெடிப்பொருட்கள், ஆனா அங்க அங்க வசிக்க எங்களுக்கு கொஞ்சம் பயமாயிருக்கு. ஏன்னா எல்லா இடமும் சுதந்திரமாங்களால உலாக முடியல. அந்த குறிப்பிட்ட பாக்கங்கள்ல நாங்க திரிகிறோம். கண்ணுவடி அகட்டிருக்கு சார், காணிய திருத்தாத இடங்கள்ல வெடிப்பொருட்கள் இருக்கு. கடற்கரை ஒருத்த கடல் பகுதிகளில் இருக்குது. மற்ற கிணறு வழியே இருக்குது கிணத்துல. காணியா துப்புரவா கேட்கிற டோசர் துப்புரவா கேட்க சில சில வெடிப்பொருட்கள் கிளம்புது. பயந்த சூழ்நிலை தான் வாழ்கிறோம்
என்றார். அண்மையில் தனது சொந்த காணியில் மீள்குடியேறியுள்ள வளலாயைச் சேர்ந்த தேவதிரவியம் வின்சலாஸ் அவர்கள், இலங்கையை கண்ணிவடிகளற்ற நாடாக மாற்றுவதற்கு 2020 வரையில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த போதிலும் சர்வதேசத்தின் நிதியுதவிகள் குறைக்கப்பட்டுள்ள இப்போதைய நிலையில் அந்த இலக்கை அடைவது கடினம் என்று கண்ணிவடி ஆய்வு மையத்தைச் சேர்ந்த வித்யா அபேகுணவர்தன கூறுகின்றார்.
செய்திகளை தந்தவர் நமது உவனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்தது சர்வதேச கண்ணோட்டம். இரண்டாம் உலகப் போரில் அதிக அளவு உயிரிழப்புகளை சந்தித்த ரஷ்யா ஐரோப்பாவில் போர் முடிந்ததை குறிக்கும் 70வது ஆண்டு நினைவு கொண்டாட்டங்களின் முக்கிய பகுதியாக பிரம்மாண்டதோர் இராணுவ அணிவகுப்பை மாஸ்கோ செஞ்சதுக்கத்தில் நடத்தியிருக்கிறது. இது குறித்த செய்திகளை தொகுத்தளிக்கிறார் ஜெயபிரகாஷ் நல்சாமி.
சோவியத் ஒன்றியமும் அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட நேச நாடுகளும் இணைந்து ஜெர்மனியின் நாசிகளுக்கு எதிராக பெற்ற போர் வெற்றியின் 70வது ஆண்டு நிறைவை ரஷ்யா மிக பிரமாண்டமாக இன்று அனுசரித்தது. இந்த நினைவு நிகழ்வுகள் ஐரோப்பாவின் பல பகுதிகளில் நேற்று அனுசரிக்கப்பட்டன. இன்று தான் நடத்துகின்ற நிகழ்வுக்கு வருமாறு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பல மேற்குலக நாடுகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் யுக்ரைன் பிரச்சினையில் ரஷ்யாவின் தற்போதைய பங்குக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற வகையில் மேற்குலக தலைவர்கள் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை. பல நாடுகள் தங்களின் தூதர்களை மட்டுமே அங்கு அனுப்பியிருக்கின்றன. சீன அதிபர் ஷி ஜின்பிங் சிறப்பு விருந்தினராக மாஸ்கோவின் இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார். இந்தியாவின் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி உள்ளிட்ட 20 வெளிநாட்டு தலைவர்களும் ஐநாவின் தலைமைச் செயலர் பான் கி மூனும் இன்றைய நிகழ்வில் பங்கேற்று இராணுவ அணிவகுப்பு மரியாதையை நேரில் கண்டனர். தலைநகர் மாஸ்கோவின் செஞ்ச் அதுக்கத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிக பிரமாண்டமாக நடந்த இராணுவ அணிவகுப்பில் ஆயிரக்கணக்கான படையினர் பங்கேற்றிருந்தனர். செஞ்சதுக்கத்துக்கு கொண்டுவரப்பட்ட கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணைகள் உட்பட பல்வேறு கனரக ஆயுதங்களும் ரஷ்யாவின் இராணுவ வல்லமையை பறைசாற்றுவதாக அமைந்திருந்தன. இரண்டாம் உலகப் போரில் பயன்படுத்தப்பட்ட பேர் போன T-34 ரக யுத்த டேங்குகள் இந்த அணிவகுப்பில் இடம்பெற்றன. சோவியத் ஒன்றியம் உடைந்து போன பின்னர் ரஷ்யா வடிவமைத்த அர்மட்டா T-14 ரக டேங்குகள் முதன்முறையாக பொதுமக்களுக்கு காண்பிக்கப்பட்டன. சில படையணிகள் இரண்டாம் உலகப் போர்க்கால சீருடையை அணிந்து வந்திருந்தன. 100 விமானங்கள் செஞ்சதுக்கத்துக்கு மேலாக பறந்து சென்றன. இந்தியா மற்றும் சீனாவின் இராணுவ படைகளும் இந்த அணிவகுப்பில் கலந்து கொண்டிருந்தன. ஜெர்மனியும் ரஷ்யாவும் 1939 ஆண்டில் பரஸ்பரம் ஆக்கிரமிப்பில் ஈடுபட போவதில்லை என்று உடன்பாட்டுக்கு வந்திருந்தன. இதனால் ஜெர்மனி தனக்கு அருகில் இருந்த நாடுகளை ஆக்கிரமிப்பு செய்ய ஆரம்பித்த காலத்தில் ரஷ்யா எதிர்வினையாற்றவில்லை. ஆனால் 1941 ஆண்டில் நாசி ஜெர்மனியின் படையினர் ரஷ்யா மீது தாக்குதல் தொடுத்தன. அதற்கு அடுத்த ஆண்டு குளிர்காலத்தில் நடந்த ஸ்டாலின் கிராட் முற்றுகை போரின் முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது. இதில் 20 லட்சம் பொதுமக்களும் இராணுவத்தினரும் பலியாகினர். இரண்டாம் உலகப் போரில் ஒட்டுமொத்தமாக சுமார் 6 கோடி பேர் கொல்லப்பட்டனர். இதில் சுமார் 2 கோடியே 60 லட்சம் பேர் சோவியத் ரஷ்யாவை சேர்ந்தவர்கள். இரண்டாம் உலகப் போரில் பங்கெடுத்த ரஷ்ய துருப்புக்களின் தியாகத்தை பாராட்டிய அதிபர் விளாடிமிர் புட்டின் போரில் வெற்றி காண உதவிய பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் அமெரிக்க பொதுமக்களுக்கு நன்றி செலுத்துவதாகவும் இங்கு குறிப்பிட்டிருக்கிறார்.
Дорогие наши ветераны, вы главные герои великого дня победы.
ஆனால் உலகப் போருக்கு பின்னரான உலகின் அடித்தளமாக விளங்கிய சர்வதேச கூட்டுறவு என்ற கொள்கை கடந்த 10 ஆண்டுகளில் கணக்கில் எடுக்கப்படாமல் விடப்பட்டிருப்பதாகவும் ரஷ்ய அதிபர் இங்கு தெரிவித்தார். சிறிய அளவிலான இராணுவ அணிவகுப்புகள் ரஷ்யாவின் பிற நகரங்களிலும் இன்று நடைபெற்றன. யுக்ரைனிலிருந்து ரஷ்யா இணைத்து கொண்ட கிரைமியா பகுதியிலும் இந்த நினைவுகூரல் நிகழ்வுகள் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது.
அமெரிக்காவில் குடியேறும் நோக்கில் சட்டவிரோதமாக பயணம் மேற்கொண்ட இலங்கை, இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்த 100க்கும் அதிகமான வெளிநாட்டவர்கள் மெக்சிகோ போலீசாரால் மீட்கப்பட்டிருக்கின்றனர். இதுகுறித்த விவரங்களை தருகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறுவதை நோக்காக கொண்டு பயணம் செய்து கொண்டிருந்த போது மெக்சிகோவில் ஆட்கடத்தல் கும்பல் ஒன்றினால் பிடித்து வைக்கப்பட்டிருந்த 100க்கும் அதிகமான வெளிநாட்டவர்களை மெக்சிகோ போலீசார் மீட்டுள்ளனர். மெக்சிகோ தலைநகருக்கு அருகிலுள்ள இடம் ஒன்றிலிருந்தே இவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். மீட்கப்பட்ட குடியேறிகளுள் அநேகமானோர் மத்திய அமெரிக்க நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்பதுடன் இந்தியா மற்றும் இலங்கை பிரஜைகளும் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இவர்களை பிடித்து வைத்த இந்த ஆட்கடத்தல் கும்பல் அவர்களது உறவினர்களிடம் பணம் பறிக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டு வந்துள்ளது. குடியேறிகளை மீட்கும் பணியில் 100க்கும் அதிகமான அதிகாரிகள் ஈடுபட்டதாக தெரிவித்த மெக்சிகோ அரசு அதிகாரிகள் நேற்று முன்தினம் புதன்கிழமை அக்சபுஸ்கோ நகரில் மேற்கொண்ட திடீர் தேடுதல் வட்டையின் போது ஆட்கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 5 கைது செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். மீட்கப்பட்டவர்களில் குவாத்தமாலா பிரஜைகள் 33 பேர், எல் சல்வடோர் பிரஜைகள் 23 பேர், இந்தியர்கள் 23 பேர், ஹொண்டுராஸ் பிரஜைகள் 18 பேர் மற்றும் இலங்கையர்கள் 5 உள்ளதாக மெக்சிகோ ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் 14 பேர் சிறுவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆட்கடத்தல் கும்பலினால் பிடித்து வைக்கப்பட்டிருந்த குடியேறிகள் தப்பித்துச் செல்ல முடியாதவாறு மின்கம்பி வேலிகளால் அடைக்கப்பட்ட வீடு ஒன்றினுள் வைக்கப்பட்டிருந்ததாக உள்ளூர் ஊடகம் ஒன்று தெரிவித்திருந்தது. இதனிடையே அங்கிருந்து தப்பித்து வெளியே வந்த குவாத்தமாலா பிரஜையொருவர் வழங்கிய தகவலை அடுத்து தாம் ஏனையோரை அங்கிருந்து மீட்டதாக போலீசார் தெரிவித்தனர். எவ்வாறாயினும் போலீசாருக்கு தகவல் வழங்கியதாக தெரிவிக்கப்படுபவர் ஆட்கடத்தல் கும்பலுடன் இணைந்து செயற்பட்டவரே என மீட்கப்பட்ட குடியேறிகளில் சிலர் குற்றம் சாட்டுகின்றனர். மீட்கப்பட்ட சட்டவிரோத குடியேறிகள் ஆரோக்கியமாக உள்ளதாக அக்சபுஸ்கோ நகரின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி தெரிவித்தார். இதேவேளை மீட்கப்பட்ட சட்டவிரோத குடியேறிகள் தத்தமது நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என மெக்சிகோ அரசாங்கம் அறிவித்துள்ளது. மெக்சிகோ ஊடாக அமெரிக்காவில் குடியேறும் நோக்கில் சட்டத்திற்கு புறம்பான முறையில் வருடாவருடம் 1000க்கணக்கானோர் மெக்சிகோ செல்கின்றமை மெக்சிகோவிற்கு பெரும் சவாலாக உள்ளது. 2010 ஆண்டில் இவ்வாறான ஒரு பயணம் மேற்கொண்டிருந்த சட்டவிரோத குடியேறிகள் 72 பேர் போதை கும்பல் ஒன்றினால் பிடிக்கப்பட்டு டமோலிபாஸ் மாநிலத்தில் கொலை செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த பயணம் மிகவும் ஆபத்தானதொன்று என மனித உரிமை அமைப்புகள் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றனர். அமெரிக்காவில் குடியேறும் நோக்கில் சட்டவிரோதமாக பயணம் மேற்கொள்பவர்கள் இவ்வாறான குற்ற கும்பல்களால் இலக்கு வைக்கப்படுகின்றமை அதிகரித்து வருகின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது.
இத்துடன் செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. இனி நேயர் நேரம், பங்கேற்பு மணிவண்ணன் மற்றும் சங்கீதா ராஜன்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சங்கீதா. நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் அலைவரிசை விவரங்கள் பற்றிய தகவல்களை நேயர்களுக்கு தரலாமே சங்கீதா?
ஆம், பிபிசி தமிழோசை வானொலி நிகழ்ச்சிகளை சிற்றலை மூலம் கேட்கும் நேயர்கள் மறு அறிவித்தல் வரும் வரை நமது நிகழ்ச்சிகளை புதிய அலைவரிசைகளான 31 மீட்டரில் 9900 கிலோஹர்ட்ஸிலும், 22 மீட்டரில் 18830 கிலோஹர்ட்ஸிலும், 19 மீட்டரில் 15330 கிலோஹர்ட்ஸிலும் கேட்கலாம்.
சரி, இனி மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களை பார்க்கலாமே சங்கீதா.
பாமகவின் அன்புமணி திமுகவுக்கு எழுதிய கடிதம், அதற்கு பதிலடியாக திமுக எழுதிய கடிதம் குறித்து எழுதும் காயல்பட்டினம் நேர் மக்கி நூகு தம்பி, நாளிதழ்களுக்கு நல்லதொரு நோர்க்கு தீனி, நேரம் போகவில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நல்லதொரு பொழுதுபோக்கு, அரசியலில் அணிமாறிகளுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு, ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை, நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர்தானா சொல்லுங்கள், உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்துக் கொள்ளுங்கள் என்ற TMS பாடல் ஒலிக்கும் சத்தம் எங்கோ கேட்கிறது என்கிறார்.
சல்மான் கானுக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனை பற்றி எழுதும் கனடா நேயர் சரோவர்ணன், சட்டம் சாகவில்லை என்பதற்கு நடிகர் சல்மான் கானுக்கு கிடைத்த தண்டனை நல்ல சாட்சியாகும், கையில் பணம் இருப்பவர்கள் குற்றம் செய்துவிட்டு சுதந்திரமாக வெளியில் பல ஆண்டுகள் நடமாடும்போது உயிரை பறிகொடுத்துவிட்டு வழக்கு பல ஆண்டுகள் இழுத்தடித்ததால் அந்த குடும்பங்கள் எவ்வளவு பொருளாதார கஷ்டத்துக்கு உள்ளாகி இருப்பார்கள். கட்டாயமாக வழக்குகளை குறிப்பிட்ட காலத்துக்குள் முடிக்க வேண்டும் என்ற சட்டம் இந்தியாவில் கொண்டு வரப்பட வேண்டும் என்கிறார்.
இலங்கை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ முஸ்லிம் தலைவர்களுடன் நடத்திய சந்திப்பு குறித்து நாம் அஸ்வருடன் நடத்திய பேட்டி பற்றி எழுதும் காத்தான்குடி சையது அகமது என்னும் நேயர், இனி முஸ்லிம்களின் கருத்து தேவை என்றால் அஸ்வருடன் கேட்காதீர்கள், அவர் முஸ்லிம் சமுதாயங்களிடம் இருந்து விலகி சென்று விட்டார் என்கிறார்.
தமிழோசி ஒலிபரப்பு தொடங்கி கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 74 ஆண்டுகள் முடிந்து 75 ஆண்டில் அடியெடுத்து வைத்ததை முன்னிட்டு நாம் ஒலிபரப்பிய பெட்டகத்தை பற்றி எழுதும் பெங்களூர் நேயர் ராஜா மதிவாணன், பிபிசி தமிழ் குறித்த உங்களது பெட்டகம் என்னை போன்ற சமீபகால நேயர்களுக்கு பிபிசி தமிழின் வரலாற்றையும் முந்தைய ஒலிக்கீற்றுகளையும் கேட்கும் வாய்ப்பை தந்தது. இந்தியா இலங்கை தொடர்பான செய்திகளை நடுநிலையாக காண முடிகிறது. ஆனால் உலக செய்திகளில் அந்த நடுநிலை சற்று குறைவதை காண முடிகிறது. உதாரணத்துக்கு யுக்ரைனில் ரஷ்யாவின் தலையீட்டையும் ஏமனில் சவுதி மற்றும் கூட்டுப்படையினரின் தலையீட்டையும் பிபிசி ஒரே அளவுகோல் கொண்டு பார்க்கவில்லை என்கிறார்.
தமிழோசையின் பவள விழா குறித்து எழுதும் புதுச்சேரி நேயர் வி ரமணன் அவரது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். தாம் சிறு வயது முதலே தமிழோசையை கேட்டு வருவதாகவும் தந்தை தொலைக்காட்சி வழியாக நமது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும் இப்போது பார்ப்பது பெருமகிழ்ச்சி தருவதாக இருப்பதாகவும் கூறும் இவர் நிகழ்ச்சி நேரத்தை அதிகப்படுத்துமாறும் கூறுகிறார்.
தமிழோசின் 75 ஆண்டு நிறைவு குறித்து எழுதியிருக்கும் நம்முடைய நீண்ட நாள் நேயரான மனம்பொண்டி தட்சிணாமூர்த்தி முதல் முறையாக ஃபேஸ்புக்கின் மூலம் எழுதிய கடிதத்தில் தமிழோசையின் 75 ஆண்டு துவக்க விழா பற்றி கேட்டு நான் மிகவும் மகிழ்வுற்றேன். ஒலிபரப்பில் எந்த குறையும் இல்லை. முன்பு 2 முறை கேள்வி பதில் நிகழ்ச்சியை தொடங்கி தொடராமல் விட்டுவிட்டீர்கள். அந்த நிகழ்ச்சியை மீண்டும் தொடங்குங்கள். அரை மணி நேர நிகழ்ச்சியே போதும். தொலைக்காட்சி நிகழ்ச்சியை 5 நிமிடங்கள் கூட்டி ஒளிபரப்புவதுடன் சனி ஞாயிறும் தொடர விரும்புகிறேன். கடந்த 15 தினங்களாக என்னுடைய கடிதங்கள் விழுப்புரத்தை தாண்டுவதில்லை. சுமார் 10 கடிதங்கள் எனக்கே திருப்பப்பட்டன. விவரம் கேட்டு அஞ்சலக மேலிடத்துக்கு எழுதியுள்ளேன், பதிலில்லை. கடந்த 43 ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான கடிதங்களை தமிழோசைக்கு எழுதியுள்ளேன். திருப்பி அனுப்பப்படுவது இப்பொழுதுதான் நடக்கிறது, விந்தையாக இருக்கிறது. இன்று போல என்றும் தமிழோசை பொலிவுடன் திகழ நல்வாழ்த்துக்கள் என்கிறார் மனமொழி தட்சிணாமூர்த்திக்கு நம்முடைய நன்றி. இந்த கடித பிரச்சனை அஞ்சல் பெட்டி எண் பிரச்சனையை பற்றி முன்பே எழுதியிருக்கிறோம். நம்முடைய பவள விழா ஆண்டில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருப்பது வருத்தத்துக்குரியது. இது குறித்து நேயர்களுக்கு நாம் இந்த வார நிகழ்ச்சி ஒன்றிலும் பதிலளித்திருக்கின்றோம். நம்முடைய அஞ்சல் பெட்டி எண்களை நாம் மாற்றவில்லை. அஞ்சல் துறையின் தமிழ்நாடு வட்ட அதிகாரிகளுடன் தொடர்பில் இருக்கிறோம். விரைவில் இந்த பிரச்சனை சரி செய்யப்படும். நேயர்கள் சிரமத்துக்கு மன்னிக்கவும். இந்த இடைக்காலத்தில் கணினி வசதி உள்ள நேயர்கள் மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது ஃபேஸ்புக் மூலமாகவோ தங்களது கருத்துக்களை தொடர்ந்து எழுதுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சரி, இனி பிற ஃபேஸ்புக் கருத்துக்களை பார்க்கலாமே சங்கீதா.
ஆப்கானில் தாலிபான்களும் இஸ்லாமிய அரசும் கைகோர்த்து தாக்குகின்றனர் என்ற எமது செய்தி குறித்து ஃபேஸ்புக்கில் கருத்து எழுதியுள்ள குரு சண்முகம் என்னும் நேயர், நல்ல கூட்டணி, இனிமேலாவது மேற்குலக நாடுகளின் கொட்டம் அடங்குமா என்று எழுதியுள்ளார்.
திமுக பாமக அறிக்கை போர் தொடர்கிறது என்ற செய்தி குறித்து எழுதியுள்ள மகா நடராசா, அது ஒன்றுமில்லை, தீர்ப்பு வரும், அவர் கம்பி எண்ணுவார், தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் வெற்றிடம் ஏற்படும், யார் நிரப்பலாம் என்ற ஆசையே அன்றி வேறு எதுவும் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார்.
கார் விபத்து வழக்கில் சல்மான்கானுக்கு 5 சிறை தண்டனை என்ற செய்தி குறித்து கருத்து எழுதியுள்ள விண்ணாங்கு என்னும் நேயர், சாட்சிகள் மாயமாக மரணிக்கும் போது அது பற்றி நீதிமன்றங்கள் ஏன் ஐயம் எழுப்புவதில்லை, அந்த கொலைகள் பற்றி ஏன் கவனம் செலுத்தவில்லை, நீதியின் சீரழிவு என்று கூறியுள்ளார்.
இதே செய்தி குறித்து கருத்து எழுதியிருக்கும் திருமலை ராஜ்குமார் காளிதாசன் சிவா எனும் நேயர், இந்தியாவில் நீதி கிடைக்க பல வருடங்களாக நீதிமன்றத்தில் போராட்டத்தில் ஈடுபட வேண்டும். உண்மையான நீதி இங்கு அத்திப்பூத்த மாதிரி எப்போதாவது கிடைக்கும், அதுவும் ஏழை மக்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக ஆங்கிலம் இருக்கும் வரை பாமரர்களை வழக்கறிஞர்களும் நீதியும் சேர்ந்து ஏமாற்றுவார்கள் என்று கூறியிருக்கிறார்.
மத்திய கிழக்கில் ஆயுத போட்டி நிலவுகிறதா என்ற தலைப்பிலான எமது செய்தி குறித்து கருத்து எழுதியுள்ள நாகலிங்கம் மகேஷ் என்னும் நேயர், அரபியர்களிடம் மனிதநேயம் முற்றிலும் அழிந்துவிட்டது என்று எழுதியுள்ளார். தமிழகத்தில் தொடரும் அதிகாரிகள் தற்கொலை, அரசியல் தலைவர்கள் கண்டனம் என்ற செய்தி பற்றி கருத்து எழுதியுள்ள சங்கீத் விஜயகுமார் என்னும் நேயர், தமிழக மக்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய கடமை இந்த அரசுக்கு உண்டு என்று குறிப்பிட்டுள்ளார்.
சரி, நேரமாகிவிட்டது சங்கீதா. இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேயர்களே, உங்களுடைய கருத்துக்களையும் வசனங்களையும் எங்களுக்கு தொடர்ந்து தெரியப்படுத்துங்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.